ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் நேர்முக பயிற்சி. 5 சூத்திரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அறிவில் சிறந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு நினைத்தால் அந்த செருக்கை வந்து தகர்க்கின்ற சூத்திரம் நான் தான். நீ உன்னை அறிந்தாயா, உன்னை செலுத்துகின்ற முதல்வனின் அருளை அறிந்தாயா, எப்படி பொறிகரணங்கள் எல்லாம் தம்மையும் அறியாமல் தம்மை செலுத்துகின்ற உன்னையும் அறியாமல் இருக்கின்றனவோ அது மாதிரிதான். பொறிகரணங்களுக்கு இகழ்வதற்கு இல்லை. இந்த பொறிகரணங்களை பாரு, கண்ணு உருவதுக்கு அறியுது, அதுக்கு தான் கண்ணுன்னு தெரியல, தன்னை உயிர் தான் செலுத்தணும்னு தெரியல, ஒண்ணும் தெரியாததா இருக்குன்னு கண்ணை யாரும் இகழமாட்டாரு. அது ஜடம், அது அறியாமல் இருப்பது, அதுக்கு ஒண்ணு இருக்கல. நாம ஆன்மாவுக்காக நம்ம சித்து பொருளாக இருந்து கொண்டு வேற எதையெல்லாமோ ஆராய்ச்சி செய்து அறிகின்றோம், நம்மை பற்றிய ஆய்வை செய்யவில்லை. அந்த ஜடப்பொருளாகிய பொறிகள் எப்படி தம்மையும் தமது முதலையும் அறியாமல் இருக்கின்றனவோ, அதுபோல சித்து பொருளாக இருந்தும் தம்மையும் தமது முதலின் அருளையும் அறியாமல் இருக்கின்றோம். பெரிய விஷயம் என்னன்னா, இப்படி அறியாமல் இருக்கின்றோம் என்பதையும் நாம் அறிந்திருக்கவில்லை. 5 சூத்திரம் கேட்டவர்கள்தான் அதை அறிகின்றோம். ஆசிரியர் மெய்கண்ட தேவர் சொன்ன பிறகுதான் அதை அறிகின்றோம். அறியாமல் இருக்கின்றோம் என்பதை நமக்கு உணர்த்திய அந்த கருணையாளர்கள் ஆசிரியர் மெய்கண்ட தேவர். 3 சூத்திரத்திலே ஆன்ம உண்மை நிறுவப்பட்டது. 4 சூத்திரத்திலே ஆன்ம இலக்கணம் கூறப்பட்டது. இப்படி 3-4 சூத்திரங்களின் மூலம் சொல்லப்பட்டு வந்த அந்த ஆன்மாவினாலே, ஆன்மான்றது நமக்கு வெறும் சொல் அல்ல, நீ ஆன்மான்னு நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போதெல்லாம் 3 சூத்திரத்தில் சொல்லப்பட்ட ஆன்மா அப்படின்னா ஏன் அப்படி நினைக்கணும் அப்படின்னா, கூட உடலுக்கு வேறாக, இந்திரியங்களுக்கு வேறாக, சூப்ப உடல் பிராணவாயு இவற்றிற்கும் வேறாக, பரபரமத்திற்கும் வேறாக, பல கருவிகள் கூடிய சமுதாயமாகிய உடம்புக்குள்ளே தங்கியிருக்கின்ற பொருளாகிய அந்த ஆன்மா. அதுபோல் 4 சொல்லப்பட்ட மாதிரி அந்த கிரணங்கள் முதலிய கருவிகளோடு கூடி அஞ்சவத்தை பட்டு வருகின்ற அந்த ஆன்மா, அந்த ஆன்மாவினாலே அதை விளம்பிய உள்ளது. 3-4 சொல்லப்பட்ட அந்த முறைமைகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அப்படிப்பட்ட அந்த ஆன்மாவினாலே செலுத்தப்பட்டு இந்த மெய்வாய் கண்முக்கு செவி ஆகிய பொறிகள் சத்தமக்குரிய விடயங்களை எல்லாம் அளவிட்டு அறிந்தும் அவ்வாறு அறிகின்ற பொறிகளாகிய தம்மையும் அறிய மாட்டார், தம்மை செலுத்துகின்ற ஆன்மாவையும் அறிய மாட்டார். அவை போலத்தான் ஆன்மாக்களும் எல்லா ஆன்மாக்களும் தம் உயிர்ப்புயிராக இருக்கின்ற முதல்வனுடைய அருளினாலே தமக்கு வினைக்கீடாக அறிய வேண்டிய விடயங்களை அளவிட்டு அறிந்தும் அப்படி அறிகின்ற ஆன்மாவாகிய தம்மையும் அறிய மாட்டான், தம்மை உயிர்ப்புயிராக செலுத்துகின்ற அந்த தலைவனின் அருளையும் அறிய மாட்டான். இந்த இடத்துல ஏன் தமி அருள், தமின்னா முதல்வன், தம் உணர்வின் தமி, தம் உணர்வுக்கு முதல்வன், முதல்வன் மட்டும் சொல்லாம தமின்னு மட்டும் சொல்லாம தமி அருள், அந்த முதல்வனின் அருள். ஏன் இந்த இடத்துல அருளை குறிப்பா அவங்க உணர்கிறார் அப்படின்னா, உயிர்ப்புயிரா இருந்து நமக்கு உணர்த்த வேண்டும் என்ற எந்த நிர்பந்தமும் முதல்வனுக்கு இல்லை. உலகத்தில் ஒருவர் இன்னொருவருக்கு ரொம்ப உதவி செய்யறாருனா அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் இவர் செய்யணும் ஒரு கடப்பாடு இருக்கும் செய்வார். ஆனா முதல்வன் ஒரு உயிர் பாக்கி இல்லாம எல்லா உயிர்களுக்கும் இந்த உடல் கருவிகளை எல்லாம் படைத்துக் கொடுத்து வினைக்கீடாக வெவ்வேறு பிறவிகளாக படைத்துக் கொடுத்து படைத்துக் கொடுத்தவர்கள் மட்டும் இல்லாமல் உயிர்ப்பு உயிராக இருந்து உணர்த்துகின்றான். நாம யாருக்காவது உதவி செய்யணும்னா முதலே விசாரிச்சுக்கிறோம், உதவி ஓரளவு செஞ்சுட்டா அப்புறம் அவராவே மற்றதெல்லாம் பார்த்துக்கிடுவாரா அப்படின்னு விசாரிப்போம். இல்லை இல்லை, உதவி செஞ்சதுக்கு அப்புறமும் அவரு அதை பயன்படுத்துறாரா, அதையும் நீங்க தான் கூட இருந்து கவனிச்சோம்னா அது எப்படியா முடியும், உதவி செய்யறதே பெருது, அந்த உதவியை அவர் பயன்படுத்துறா கூட இருந்து பார்த்துக்கிட்டே வரும், அதெல்லாம் முடியாது, அப்புறம் ஏன் கிடையாது நான் அங்கே பார்க்கறது. முதல்வனும் அது மாதிரி இத்தனை கல்வி கல்லங்களையும் படித்துக் கொடுத்த பிறகு படித்துக் கொடுத்தாச்சு அறிய வேண்டியதானேன்னா, தானாக அறியக்கூடிய இயல்பு உயிர்ப்பு இல்லையே, முதல்வன் உணர்த்தினாதானே இதை அறிய முடியும். ஆனா உலகத்தை அறிய வேண்டும்ங்கிற வேட்கை, உலகத்தை அறிந்து அதுல விதவிதமா அனுபவிக்கணுங்கிற வேட்கை உயிருக்கு இருக்கு. அப்ப உலகத்தை அறிவிக்கணும்னா அவன் இந்த கருவி கரணங்களை கொடுத்து இவற்றின் மூலமாக தான் உலகத்தை காட்ட முடியும். அதனால கருவி கரணம் கொடுத்து அவற்றின் வாயிலாக உணர்த்துக்கிறான். ஆனால் எந்த உயிரும் எந்த பிறவியிலே இருக்கின்ற விடயங்களை அறிதலிலும் கண்மேந்திரியங்களைக் கொண்டு செயல்படுதலிலும் ஞானேந்திரியங்களைக் கொண்டு அறிதலிலும் அறிந்தவற்றை மனதிலே ஞாபகத்திலே வைத்துக் கொள்வதிலும் இப்படி எத்தனையோ சிறப்புகளையெல்லாம் பெற்றிருந்தாலும் கூட அந்த உயிரும் கூட தன்னை உயிர் என்று அறிவதில்லை. தனக்கு உயிர் புயலாக செலுத்துகின்ற முதல்வனின் அருளையும் அறிவதில்லை. ஏன் அருள் வாக்க போட்டார்னா உயிர் புயலாக உணர்த்தணுங்கிற எந்த நிர்பந்தமும் இல்லை. ஆனாலும் உணர்த்தலாம். அப்ப காரணம் என்னவா இருக்க முடியும்? அவன் நம்ம மேல வச்சு கருணை தான் காரணமாக முடியும். அதனாலதான் அந்த கருணையை இங்க அருள் நமக்கு உணர்த்துகின்ற முதல்வனின் அருளையும் அறிவதில்லை. பொறிகள் சொல்லும்போது என்ன சொன்னார்? பொறிகள் தமக்குரிய விடயங்களைத்தான் அறிகின்றன. ஆனால் தம்மை தம்மையும் அறிவதில்லை, தம்மை செலுத்துகின்ற ஆன்மாவையும் அறிவதில்லை. ஆன்மாவின் அருளை அறிவதில்லை சொல்ல. ஏன்னா ஆன்மா வந்து பொறிகள் மேல அருள் வச்சு செலுத்தல. ஆன்மா பொருளை பொறிகளை கொண்டு அறிவதே ஆன்மாவாகி தனக்காகத்தான். ஆனா முதல்வன் ஆன்மாக்களுக்கு அறிவிப்பது தனக்காக அல்ல, ஆன்மாக்களுக்காக. அதனாலதான் அருளோடு அதை செய்கிறான். அதை நம்ம உணரணும்னு அந்த அருள்கிற வார்த்தையை வச்சார். ஆகவே நாம் தம் உணர்வின் தமி அருளால் அருள்கள் ஆள் உருவ குளிச்சுக்கிட்டு நாம் தம் உணர்வின் தமி முதல்வன் அந்த முதல்வனின் அருளால் அருள்கூட ஆள்கள் அருளால் அளந்தறிந்தறியாக சேர்த்து வேணும். நம் முதல்வனின் அருளால் அளந்தறிந்து வினைக்கீடாக எதையெல்லாம் அறியணுமோ அதெல்லாம் எந்த அளவு அறியணுமோ அந்த அளவு அறிந்து அதான் அளந்தறிந்து சிவஞான உலகத்தில் இன்னும் நான் அறிவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அதற்குரிய காலம் வரும்போது பெருமான் உணர்த்துவார், இவ்வளவுதான் உனக்கு அளவுன்னு கொடுத்துருக்க, அந்த அளவுக்கு அளந்தறியது. அது மாதிரிதான் உலக விஷயங்களையும் எவ்வளவோ விஷயங்கள் தெரியாம இருக்கு. அதை விட்டு அறிந்து வினைக்கீடாக எவ்வளவு அறிய முடியுமோ அதை அளவிட்டு அறிந்து அப்படி அறிந்தும் அறியா அறிகின்ற ஆன்மாவாகிய தம்மையும் அறியா தம்முடைய முதல்வனுடைய அருளையும் அறியா. அப்ப மெய்கண்ட தேவனாயினார் இதன் மூலம் ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்கின்றார். என்னவென்றால் பொறிகரணங்கள் தம்மையும் அறியாமல் தம்மை செலுத்தும் ஆன்மாவாகிய உன்னையும் அறியாமல் இருக்கலாம். அவை ஜடம், அவை அப்படிதான் இருக்க முடியும். ஆனால் ஆன்மாவாகினி சித்தாக இருந்தும் அந்த பொறிகரணங்களைப் போல அந்த பொறிகரணங்களைப் போல நீ ஆன்மாவாகிய உன்னையும் அறியாமல் உன்னை செலுத்தும் நம்ம அருளையும் அறியாமல் இருக்கலாமா என்ற ஒரு சிந்தனையை நமக்கு தூண்டுகின்றார். இப்படி அறியாமல் இருக்கிறாயே, இப்படி இருக்கலாமா, இது ஏற்றதுதானான்ற ஒரு சிந்தனையை தூண்டுறார். அப்ப நம்ம இந்த உலகத்தை அறிஞ்சு இதை பெரிய அறிவுன்னு மதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது பெரிய அறிவல்ல, ஆன்மாவாகி நம்மை அறியணும். நம்மை செலுத்துகின்ற முதல்வனின் அருளை அறியணும். நம்மை அறிவதற்கும் அந்த முதல்வனை அறியணும், அவன் அருளை அறியணும். அப்பதான் நம்மை அறிய முடியும். அந்த தெளிவு நமக்கு வந்துடும். ஏன்னா உலகத்தையே எப்படி அறியணும், உலக விடயங்களை எப்படி அறியணும், அவன் உயிர் போய்தான் இருந்து உணர்த்த போய்தான் அறியணும். சடமாகிய உலக விடயம், உலக விடயங்கள்லாம் சடம். சடமாகிய உலக விடயங்களை அறிவதற்கே சடமாகிய உலக விடயங்களை அறிவதற்கே முதல்வன் உள்ளிருந்து உணர்த்த வேண்டியிருக்கிறது. நாம ஆன்மா சித்துப்பொருள், சித்துப்பொருளாகி நம்மை மட்டும் நாமே அறிந்து கொள்ள முடியுமா? அதுவும் முதல்வன் உணர்த்தினாதான் அறிய முடியும். அந்த ஆர்வத்தோட முதல்வனே நம்ம பிரார்த்திக்கணும். இது வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணாட்டாலும் உலகத்தை உணர்த்திடுவான். அதுக்குரிய வினை இருந்தா வினைக்கீடாக உணர்த்திடுவான். ஒரு புண்ணியத்தை செஞ்சா அதுக்கு என்ன பலனோ அந்த பலனை அனுபவிக்கும் பொருட்டு அந்த பொருள்களெல்லாம் உணர்த்தி அந்த பலனை கூட்டி வச்சிருவான். ஆனா ஆன்மாவாகிய என்னை அறியணும்னா அவனை வழிபட்டு வேண்டினால்தான் என்னை எனக்கு காட்டுவான் இல்லையா? ஏன்னா உலகத்தை நம்ம எதை விரும்புகிறோமோ அதை அறிவிக்கலாம். அதே மாதிரி நம்மை நாம் அறிய வேண்டும்ங்கிற விருப்பம் நமக்கு வரணும். அந்த விருப்பம் வந்தாதான் நம்ம சம்பந்தமான விஷயங்கள்ல தான் நமக்கு விருப்பம் கூடுதலா தான் இருக்கு இல்லையா? இந்த செல்போன் வந்தது, அதுல கேமராவும் வந்தது, எல்லாரையும் போட்டோ எடுக்கணுங்கிற விருப்பம் இருந்தது. ஆனா தன்னைத்தானே போட்டோ எடுத்துக்கலாம், செல்ஃபி எடுத்துக்கலாம்னு இந்த ஆர்வம் இன்னும் எவ்வளவு அதிகரிக்குது பாருங்க. என்னெல்லாமா போய் எப்படி எப்படி இல்லாமோ நின்று தன்னைத்தானே போட்டோ எடுக்க, தான் சம்பந்தப்பட்ட விஷயங்கும் போது அவ்வளவு ஆர்வம் அவனுக்கு அந்த செல்ஃபி அப்படி இருக்கு. விசேஷ வீடுகளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேமராமானுக்கு வேலை ரொம்ப குறைஞ்சு போச்சு. கேமராமான் அப்படி போடுறான், கேமரா வச்சு அப்படி சுற்றி பாக்குறாரு, திகைப்பாரு. நம்ம வேலையே பேசுவாங்க உங்களுக்கு என்ன, ஆளாளுக்கு ஒரு போனை வச்சுக்கிட்டு மாப்பிள்ள பொண்ணை வந்தவங்களை போனவங்கலாம் போட்டோ எடுத்துருக்கான். மாப்பிளையே ஒரு போனை வச்சுட்டு செல்ஃபி எடுத்தாலும் ஆச்சரியப்படுத்துல, அந்த மாதிரி காலமா இருக்கு. அப்ப என்னன்னா தன்னைத்தானே வந்து பணம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஆர்வார்த்தம் மாறி தம்மைத்தாமே அறிந்து கொள்ள வேண்டும் என்பது ஆர்வம் வேண்டும். அதோ இந்த உலகத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்கு அறிவதற்கு. இந்த மே மாச லீவ்ல எங்கெல்லாமோ இருந்து இந்த வெயில் கொடுத்துற வெயிலுக்கு என்ன இந்த மாதிரி நல்ல குளிர்ச்சியான இடங்களுக்கு சுற்றுலா போகலாம், அந்த பரவத்தை அறிவிக்கலாம், அறியலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்து ஒன்றாக குடும்ப சொன்னார். நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நமக்கும் பெருமானுக்கும் உள்ள தொடர்பை அறிந்து கொள்ள வேண்டும், அவன் நமக்கு செய்கின்ற உபகாரத்தை அறிய வேண்டும், அதன் மூலம் அவன் மீது பக்தியை பெருக்க வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கத்தோடு இங்கு வந்து ஒன்றிணைந்திருக்கின்றது. ஆகவே நம்மை நாம் அறிய வேண்டும், நம் தலைவனை அறிய வேண்டும், அவன் நம் மீது வைத்திருந்த கருணையை அறிய வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை இந்த சூத்திரம் மூலமா தோன்றுறாரு. இதுல அந்த பொறிகரணங்களை உதாரணம் காட்டி சொல்றாரு பாருங்க, அதுதான் ரொம்ப அற்புதம். என்ன அப்படின்னா, ஆன்மாவாகிய நீ வந்து எவ்வளவோ விஷயங்களை அறியறப்பா, ஆனாலும் நீ ஒன்ன ஆன்மான்னு ஒன்ன நீ அறியல, உன்னை உயிர் உயிரா இருந்து செலுத்தல, முதன்மையின் அருளையும் அறியல. அதை மட்டும் சொன்னா போதும்ல, ஆனா அதை மட்டும் சொல்லல, உதாரணம் காட்டி சொல்ற. எப்படி இந்த பொறிகள் கரணங்கள் எல்லாம் தத்தம் விடயங்களை அறிந்தும் பொறிகரணங்களாகிய நம்மையும் அறியவில்லை, தம்மை செலுத்தும் ஆன்மாவாகிய உண்மையும் அறியவில்லை, அவை போல ஒரு உதாரணம் காட்டுறப்பாரு. உதாரணம் அது மிகப்பெரிய உபதேசம், மிகப்பெரிய உபதேசம் செஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான், அதை கடைபிடிக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு நாள் விடாம பூஜையில போய் நமச்சிவாமூர்த்திகளே ஞானமாரி பெருமானிங்க வந்து வெய்கண்டா இந்த வழிபாட்டுல வந்து போய்த்தால் தான் அது வரும் மொழியை தெரிந்து கொண்டாலும் வராது. இதை முடிச்சுட்டு ஊருக்கு போனோம்னா இந்த உணர்ச்சியும் குறைஞ்சது. வழிபாடுதான் அந்த உணர்ச்சிய சுவஞான போதம் கற்றதனால் பெற்ற அந்த விழிப்புணர்வை அது இந்த உலக அனுபவங்களிலே கரைந்து போய்விடாமல் அதை காப்பாற்றணும்னா வழிபாடு வழிபாடுன்னு திருக்கோயிலுக்கு ஓடணும், திருமணத்தினருக்கு ஓடணும், பாடல்கள் அங்க போகணும். அப்பதான் அந்த உணர்வு வந்து கரைந்து போகாமல் இருக்கும். ஏன் இந்த உதாரணம் சொல்லி சொன்னார், எவ்வளவு பெரிய உபதேசம் இருக்கு. ஏன் பொறிகரணங்களைப் போல நீ உன்னையும் தலைவனையும் உணராமல் இருக்கேன்னு ஏன் சொல்லணும், நீ உன்னையும் தலைவனையும் உணராமல் இருக்க அப்படின்னு சொன்னா போதாதா? எப்படி அந்த பொறிகரணங்கள் தம்மையும் ஆன்மாவையும் உணராமல் இருக்கின்றனவோ அவை போல நீ உணராமல் இருக்கேன்னு ஏன் சொல்லணும்? ஏனென்றால் ஆன்மா வந்து சார்ந்ததன் தன்மையாக இருப்பது. அது ஏழு தான் சொல்ல போற, ஏற்கனவே தான் 12 சூத்திரமும் 12 இடங்களில் கேட்டிருக்கோமே. ஆன்மா சார்ந்ததன் தன்மையாக இருப்பது. அந்த ஏழு படிக்கும் போது இந்த அஞ்சா நினைச்சு பார்க்கணும். நீங்க ஏழாம் சூத்திரம் படிக்கும் போது சூத்திரத்தை நினைக்கணும், ஆமா சூத்திரம் வந்தாரு என்ன நினைச்சு போயிருந்த சூத்திரத்தை நினைக்க வேண்டும். ஏழாம் சூத்திரத்தை சொல்லுவார், ஆன்மா சார்ந்ததனமாவதுன்னு சொல்லுவார். இப்ப இது அஞ்சுல பொருத்தி பாருங்க, ஏன் இப்படி ஆன்மாக்கள் தம்மையும் அறியாமல் தம்மை செலுத்துகின்ற முதல்வனின் அருணையும் அறியாமல் இருக்கின்றன? அதுக்கு உதாரணம் என்ன சொன்னார், பொறிகள் எப்படி தம்மை அறியாமல் தம்மை செலுத்துகின்ற ஆன்மா அறியாமல் இருக்கின்றவோ அதை மாதிரினார். அந்த பொறிகரணங்களை இந்த ஆன்மா சார்ந்து கிடைக்கிறது. இந்த அஞ்சாம் சூத்திரம் சகலாவத்தை தத்தம் இடயங்களே அளவிட்டு அறிதல் என்பது கேவலத்தை அணிகிறோம். கேவலத்தில் என்னத்தை அறியும், அறியாது. சுத்த நிலையில சிவத்தை தான் அறியும், உலக விடயங்களை அறியாது. இப்போ உலக விடயங்களை அளவிட்டு அறிந்தும் சொன்னதுனால இது சகலாவத்தை இல்லையா, அஞ்சாம் சூத்திரம் சகலாவத்தை கூறுவது. அப்ப இந்த சகலாவத்தையில நாம பொறிகரணங்களை சார்ந்து விடயங்களை அறிந்து வருகின்றோம். ஆன்மாவாகி நமக்கு சார்ந்ததன் வண்ணமா தன்மை உண்டு, ஆன்மாவாகி நமக்கு சார்ந்ததன் வண்ணமா தன்மை உண்டு. எவற்றை சார்ந்திருக்கின்றோம், பொறிகரணங்களை சார்ந்திருக்கின்றோம். எப்படிப்பட்ட பொறிகரணங்களை சார்ந்திருக்கின்றோம், நமக்குரிய விடயங்களை அறியுமே ஒழிய நம்மையும் அறிய மாட்டா, தம்மை செலுத்துகின்ற பொருளையும் அறிய மாட்டா. அப்படிப்பட்ட பொறிகரணங்களை சார்ந்திருக்கின்றோம், எப்படிப்பட்ட பொறிகரணங்களை சார்ந்திருக்கின்றோம், தமக்குரிய விடயங்களை அறியமே ஒழிய மற்றபடி தம்மையும் இன்னும் பொறி என்று அவை அறிய மாட்டா, தம்மை செலுத்தும் பொருளாகிய ஆன்மாவே அறிய மாட்டான். அப்ப நம்ம எப்படிப்பட்ட பொறிகரணங்களை சார்ந்திருக்கோம்னா, நாம நான் என்ன நினைக்கிறேன், நான் உருவத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட சேர்ந்திருக்கையா, ஓசையை கேட்கக்கூடிய செவியோட சேர்ந்திருக்கேன், அதை மட்டும் தான் நினைக்கிறேன். இப்ப மெய்கண்டா சொல்ற, தம்பி இந்த கண்ணு காதுக்கெல்லாம் உருவத்தை அறிந்த ஓசையை கேட்டல் இந்த மாதிரி பண்பு மட்டும் இல்லப்பா, இன்னொரு பண்போருக்கு என்னன்னா கண்ணு உருவத்தறியும் காது ஓசையும் கேட்க எல்லாம் சரிதான், ஆனால் கண்ணோ காதோ அல்லது வேறு எந்த பொறியோ தம்மையும் அறியா, தம்மை செலுத்தும் பொருளாகிய ஆன்மாவை உண்மையும் அறியா. அப்படி தம்மையும் அறியாமல் தம்மை செலுத்தும் பொருளையும் அறியாமல் இருக்கின்ற பொறிகரணங்களோடு ஆன்மாவாக நீ சேர்ந்திருக்க. உன் இயல்பு என்ன? சாந்தரணமாய் விளம்பது உன் இயல்பு. இப்படி தம்மையும் அறியாமல் தம்மை செலுத்தும் பொருளையும் அறியாமல் இருக்கின்ற இந்த பொறிகரணங்களோடு ஆன்மா சேர்ந்ததனால ஆன்மாவும் தம்மையும் அறியவில்லை, தம்மை செலுத்தும் பொறிகரணங்களையும் அறியவில்லை. சாந்தரணமா இருப்பதனாலதான் ஆகவே இந்த பொறிகரணங்களோடு நாம் வந்து, ஆனால் இதை விட்டால் நமக்கு அறியாமை தான் விளையும். ஆக பொறிகரணங்களோடு சேர்ந்ததனால்தான் நமக்கு இந்த இயல்பு, நம்மையே அறியாம தலைவனே அறியாம இருக்கிறோம். அப்ப இந்த பொறிகரண தலைவரை விட்டுருவோம், விட்டுட்டா அறியாமை தான் இந்த சிற்றறிவும் வழங்காம போயிருக்கும். அப்ப என்னன்னா, எவ்வளவு தேவையோ அந்த தேவைக்கு மட்டுமே இந்த பொறிகரணங்களை பயன்படுத்த வேண்டும். இந்த தேவைக்கு மீறி இவற்றை பயன்படுத்தி நாம இந்த உலக இன்பங்களை நுகர்வோம்னு ஒரு ஆசையை வளர்த்துவோம் என்றால் அந்த பொறிகரணங்களின் இயல்புதான் நமக்கு வரும். நம்மையும் நாம் அறியாமலே இருந்து விடுவோம், நம் தலைவனின் அருளையும் அறியாமலே இருந்து விடுவோம் இல்லையா. இதை எட்டுல சொல்ற, இவ் ஆன்மா ஐயுணர்வுகளான் மயங்கி தம்மை உணரா என்றது. ஐயுணர்வுங்கிறது ஐம்பொறிகள் தான், ஐந்து விதமான உணர்வுகளை தரக்கூடிய இந்த ஐம்பொறிகளோடு சேர்ந்து மயங்கின அறியாமல், தன்னை அறியாமல் தலைவனை அறியாமல் இருக்கின்றது. தான் இளவரசன் என்றும் தன் தந்தை அரசன் என்றும் அறியாமல் இருக்கின்றது. மன்னவனுடைய குமாரன் இந்த பொறிகளாகிய வேடரோடு சேர்ந்து வேடரோடு வேடராக தன்னை நினைத்துக் கொண்டான், தன்னை அறியவில்லை, தன்னை மன்னவ குமாரன் அறியவில்லை, தனக்கு உணர்ந்து போன் மன்னவனாகிய சிவன் என்றும் அறியவில்லை. எட்டுல இதை வச்சு பார்க்கணும் ஒரு சூத்திரத்தை. ஏன்னா அந்த சூத்திரங்கள் அப்படியே தொடர்ச்சியா வருது, ஒன்றின் கருத்து அங்க எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு பார்க்கணும்னா அப்பதான் நமக்கு தெரிய வந்தது. அங்கதான் சொல்ற அந்த பொறிகளினுடைய கொடுமையை எட்டுல எடுத்து வைக்கிறார். ஐம்புல வேடரின் இங்க அவற்றின் இயல்பு மட்டும் காட்டுறார். இவை இவற்றை போல இருக்கிறனாரு. ஏன் நான் பொறிகளை போல இருக்கிறேன்? அவை ஜனம், ஆனா ஆன்மாவகைனா சித்து. ஏன் அத மாதிரி இருக்கிறேன் இல்லையா? பள்ளிக்கூடத்துல வாத்தியார் கேட்கிறாரு, இவ்வளவு தூரம் நடத்துறேன், கேள்வி கேட்கிறேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன், ஏன் கல்லு மாதிரி இருக்கிறேங்கிறார். அப்ப அவர் எதுக்காக கேட்கிறாரு, கல்லு ஜடம் அப்படிதான் இருக்கும், நீ சித்து பொருளா இருந்தும் கல்லு மாதிரி கிடக்கலாமா அப்படின்னு கேட்கிற மாதிரி பொறிகள் அப்படிதான் இருக்கும், தம்மையும் அறியாது, செலுத்துகின்ற அண்ணாவும் அறியாது, நீ சித்து பொருளா இருந்தும் அவற்றை போல இருக்கிறியே, இருக்கேன்னு இருக்கும், அவற்றை சார்ந்ததன் வண்ணமா தன்மை உனக்கு இருப்பதனால் அந்த பொறிகரணங்களை சார்ந்து அவற்றின் மூலம் உலகத்தை அறிய வேண்டும் என்ற பற்று தீவிரமாக இருப்பதனால் அந்த பொறிகரணங்களின் தன்மை நமக்கு வந்துவிட்டது. ஆனா இந்த பொறிகரணங்களை கொண்டுதான் நாம நம்மையே அறிவுகின்ற பாதையில் நாம செல்ல முடியும். இதை விட்டுட்டா நமக்கு அறியாமை தான். இப்ப இந்த பொறிகரணங்களை கொண்டு திருவங்கமாலையை சொன்ன மாதிரி வழிபாடு செய்தால், அப்பர தேவாலயம் திருவங்கமாலையை சொன்னபடி வழிபாடு செய்தால், பொறிகரணை கொண்டு சிவஞான போதமான நூல்களை படித்தால், அப்பதான் நாம இப்படி அறியாமல் இருக்கிறோம் என்று நாம தெரிந்து கொள்வோம். அந்த வழிபாடு செய்ய செய்ய அறியக்கூடிய நிலைக்கு நாம உயர்வோம். இப்ப தொடர்ந்து என்ன ஒரு ஐயப்பாடு வருதுன்னா, வந்து ஆன்மா வந்து பொறிகரணங்களை செலுத்தி என்ன பண்ணுது, அவற்றுக்கு உணர்த்துது, அவருக்கு மூலமா விஷயங்களே அறியுது. அப்ப பொறிகரணங்களுக்கு வந்த அனுபவங்களை ஆன்மா அனுபவிக்கிறது. இந்த சூத்திரம் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், பொறிகரணங்கள் ஆன்மாவால் செலுத்தப்படுகின்றன, ஆன்மா சிவபெருமானால் செலுத்தப்படுகிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப பொறிகரணங்களை செலுத்தும் ஆன்மா என்ன அனுபவத்தை பெறுது, பொறிகரணங்களுக்கு வருகின்ற அனுபவத்தை தான் அனுபவிக்கிறது. அதுல அனுபவிக்கும் போது இன்ப அனுபவம் வந்தா சந்தோஷப்படுது, துன்ப அனுபவம் வந்தா வருத்தப்படுது. இப்ப பொறிகரணங்களுக்கு வந்த அனுபவங்களை தான் அனுபவிக்கிறது. எப்படி ஆன்மா பொறிகரணங்களை செலுத்துகின்றதோ அது மாதிரி சிவபெருமானும் ஆன்மாவை செலுத்துகின்றான் நீங்க சொல்றீங்க. இப்ப பொறிகரணங்களை செலுத்துகின்ற ஆன்மா அந்த பொறிகரணங்களுக்கு வருகின்ற அனுபவங்களை தான் அனுபவித்து பல்வேறு விகாரங்கள் அடைகிறது. சந்தோஷம், துக்கம், மயக்கம், கோபம், தாமம், பலவேறு விகாரங்களை அடைகிறது. அதே மாதிரி ஆன்மாக்களை முதல்வன் செலுத்தினால் அந்த ஆன்மாக்களுக்கு வருகின்ற அனுபவங்களை எல்லாம் இந்த முதல்வனும் பெற்று இவனும் பல்வேறு விகாரங்கள் அடைய நேரிடும். அதனால் நீங்கள் என்ன சொல்லாதீர்கள், ஆன்மாக்களுக்கு முதல்வன் தான் உணர்த்துகின்றான், ஆன்மாக்களை முதல்வன் தான் செலுத்துகின்றான் என்று சொல்லாதீர்கள் என்று ஒரு சாரார் சொல்கின்றார். அவர்களுக்கு என்ன பேருனா, ஈஸ்வர அதிகாரவாதிகள், ஈஸ்வர அதிகாரவாதிகள். அகச்சமயம் ரொம்ப நெருக்கமானவர்கள் தான். அவர் என்னன்னா, எங்களுடைய கொள்கைப்படி பார்த்தாதான் ஈஸ்வரன் விகாரப்படாதவன் அப்படிங்கிற ஒரு முடிவு ஏற்படும். பிற சமய கொள்கைப்படி பார்த்தா ஈஸ்வரன் விகாரப்படுபவன் என்ற முடிவு தான் ஏற்படும். ஈஸ்வரனை நிர்விகாரி என்று நிலைநாட்டுபவர்கள் நாங்கதான் அப்படிங்கிற அர்த்தத்துல நமக்கு அப்படி ஒரு பெயரை சூட்டிக் கொள்கிறார்கள், ஈஸ்வர அதிகாரவாதிகள். ஒவ்வொரு சமயத்தோறும் ஒரு நமக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும், தம்மை சிறப்பித்து ஒரு காரணத்தை தான் வைக்கிறாங்க. நீங்கள் சொல்வது போல் உயிர்களுக்கு முதல்வன் கருணையோடு உணர்த்துகிறான்னு சொல்றீங்க, ஆனால் அவன் விகாரியாகி விடுவான் அதை நீங்க மறந்துட்டீங்க. அந்த கருணைக்கு அவனை பெரிய கருணாசாலியா காட்டணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு நோக்கில் நீங்க சொல்றீங்க, ஆனா என்ன ஒரு பாதகமான முடிவு ஏற்படுகிறது, இறை இலக்கணத்துக்கு என்ன வலு ஏற்படுகிறதுன்னா ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி உணர்த்த வேண்டியது இருக்கு இல்லையா. அந்த ஏன்னா ஒவ்வொரு உயிருக்கும் அதை தான் வினைக்கீடாக உணர்த்த வேண்டியது இருக்க, பல்வேறு வகைப்பட உணர்த்த வேண்டியது இருக்கு. ஒரு உயிரே ஒரு சமயம் தெளிவா உணரும், இன்னொரு சமயம் தெளிவில்லாம உணரும். இப்படிப்பட்ட உயிர்களுக்கு இவன் உணர்த்தி கொண்டிருந்தான்னா இவனும் தன் நிலையில் பல மாறுபாடுகளை அடைய நேரிடும், விகாரப்படும். அதனால அப்படிலாம் சொல்லாதீர்கள், இறைவன் தான் உயிர்களை உணர்த்துகின்றான் சேர்த்துதான் சொல்றாங்க. அப்ப அவர் சொன்னார் என்னன்னா, உயிர்களை செலுத்தினாலும் முதல்வன் விகாரப்பட மாட்டான். எது போல என்றால், காந்தமானது இரும்பை கவர்கின்றது, ஆனால் தன் நிலையில் எந்த மாற்றமும் அது அடைவதில்லை, தான் இருந்தபடி இருந்து கொண்டே இரும்பை கவர்கின்றது. அப்ப காந்தம், அப்ப அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்க, இரும்பு ஏன் காந்தத்தால கவரப்படுது, காந்தம் போய் இரும்பை தொடவே இல்லையே, அது ஒண்ணு தள்ளிதானே இருக்கு, அப்படி இருந்தும் அந்த இரும்பு வந்து காந்தத்தால ஈர்க்கப்படுது, அது ஏன் அப்படின்னா காந்தத்தை சுற்றி உள்ள ஒரு ஒரு பகுதிக்குள்ள அந்த காந்த விசை வந்து நல்ல வலுவா செயல்படும். அந்த பகுதியை காந்த குலம்னு சொல்றாங்க, காந்த குலம். அந்த காந்த குலத்துக்குள்ள எந்த ஒரு காந்தத்தான ஈர்க்கப்படுற எந்த ஒரு பொருள் வந்தாலும் அந்த பொருள் அந்த காந்தம் என்ன செய்யணும், ஈர்த்துக்கொள்ளும். ஆனால் அப்படி ஈர்க்கப்படுவதால் அந்த இரும்பு தான் வேகமா போய் காந்தத்தோட ஒட்டிக்கிறத ஒழிய காந்தத்தின் நிலையில் எந்த மாறுபாடும். ஒருவேளை நீங்க இரும்பு துண்டுகள் எல்லாம் காந்தத்து பக்கம் வைக்காம வெறும் காந்தமா மட்டும் வச்சிருந்தீங்கன்னா அப்ப அந்த காந்தம் எப்படி இருக்குமோ அத மாதிரிதான், அது இரும்பு துண்டுகளை ஈர்க்கும் போதும் அப்படிதான் இருக்கு. அந்த காந்தத்தின் நிலையில இந்த மாறுபாடு. அது போலத்தான் முதல்வனும் உயிர்களுக்கு உணர்த்தாமல் இருந்தால் அவன் எப்படி தன் இயல்பான நிலையில் இருப்பானோ அது போலத்தான் உணர்த்தும் போதும் இருக்கிறான், அவன் நிலையில் எந்த மாறுபாடும் இல்லை என்றும் ஒரு தன்மைத்தான் இருக்கிறான். அதான் காந்தன் கண்ட பசாசத்தவையே, பசாசம்னா இரும்பு, காந்தம் தான் வந்து தன்னுடைய குலத்திலே இரும்பை ஈர்ப்பது போல இறைவனும் தன்னுடைய சன்னதியிலே உயிர்களை தொழிற்படுத்துகின்றான். சன்னதினா வெறும் முன்னிலை என்பது அல்ல, சாங்கியர்களும் சன்னிதி சொல்வார்கள், இறைவன் முன்னிலையில எல்லாம் நடக்கிறது. ஒரு விழா நடந்தா அந்த பெரியவரை முன்னிலை என்று வைத்திருப்பார்கள், அவர்கள் முன்னிலையில் நடக்கிறது அவர்களுக்கு ஒரு மரியாதை, அதுதான் முன்னிலையும் பாரு. அவர்கள் அந்த விழாவில் நேரடியாக ஈடுபடாமல் கூட இருக்கலாம், அந்த விழாவில் அவர்கள் பேசாமல் கூட இருக்கலாம், ஆனால் மற்ற பலரும் பேசுவார்கள், இவர்கள் பெயரை போட்டு முன்னிலை என்று போட்டிருப்பார்கள். அப்ப அவர்களுக்கு அது ஒரு மரியாதை, அவர்கள் முன்னிலையில் நடக்கிறோம். அந்த முன்னிலையை அபிமுகம் என்று சொல்வார்கள், அபிமுகம். அவருக்கு முன்னிலை நடக்கும் அபிமுகம்னா இறைவனின் முன்னிலையில் உயிர்கள் தான் அந்த தத்தம் விடயங்களை அறிகின்றன, இயங்குகின்றன என்றால் முன்னிலைன்னா அது சன்னிதினா வெறும் முன்னிலை அல்ல, இறைவனுடைய சங்கல்பம் அங்க இருக்கின்றது. சிவ சன்னிதினா சிவபெருமானுடைய சங்கல்பம், சங்கல்பம் என்ன, இந்த உயிர் இந்த விடயத்தை அறியட்டும் அப்படின்னு சிவபெருமான் நினைக்கின்றார், நினைக்கிறார் பாருங்க, அதுதான் சங்கல்பம். இந்த உயிர் இந்த விடயத்தை அறியட்டும், இந்த அனுபவத்தை பெறட்டும், அந்த உயிர் அந்த விடயத்தை அறியட்டும், அந்த மாதிரி அனுபவத்தை பெறட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் பாருங்க. அந்த எண்ணம், சிவபெருமானுடைய அந்த எண்ணம் இருக்க, அதுதான் சிவ சங்கல்பம். அந்த சிவ சங்கல்பம் தான் அங்க சன்னிதி என்று சொல்லப்படுகிறது, வெறும் முன்னிலை அல்ல. அவர் ஒன்று நினைக்காமல் அப்படியே இருக்கிறார், எல்லாம் நடக்கிறார் அப்படியே, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுபடி நடக்குது. அந்த நினைப்பினாலேயே ஐந்தொழில் செய்பவர், சங்கல்ப மாத்திரையினாலே ஐந்தொழில் செய்பவர், அதனால் அவர் விகாரப்பட மாட்டார். அதனாலேயே காந்தம் கண்ட பிரசாத தவையே என்ன, அது சொன்னதுக்கு காரணம் காந்தம் எப்படி விகாரப்படாமல் என்று இரும்பை இயக்குகிறதோ, இரும்பை இயக்குகிறதோ அது மூலமா பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி முதல்வனும் தன் நிலையில் எந்த மாறுபாடும் இல்லாமலேயே எல்லா உயிர்களுக்கும் அறிவிக்க வேண்டியதை அறிவிப்பான். ஒவ்வொரு உயிருக்கும் அந்தந்த உயிர் செய்த வினைக்கீடாக அறிவிக்கணும் இல்லையா. ஒரு உயிரே ஒரு சமயம் இன்ப அனுபவம் பெறுது, இன்னொரு சமயம் அந்த உயிர் துன்ப அனுபவம் பெறுது, ஒரு சமயம் துன்ப அனுபவம் பெற்ற உயிர் இன்னொரு சமயம் இன்ப அனுபவம் பெறுது. எப்போ எந்த உயிருக்கு எந்த அனுபவத்தை ஊட்டணும் என்பதையெல்லாம் அறிந்து அவன் ஊட்டுகின்றான். அதனால் அவன் தன் நிலையில் எந்த மாறுபாடும் அடைவதில்லை, நிர்விகாரியாக இருந்தே செய்கிறான். எப்படின்னா இந்த காந்தம் எப்படி எந்த விகாரமும் அடையாமல் தன் சன்னதியில் உள்ள இரும்பு துகளை ஈர்க்கிறதோ அதே போல காந்தம் என்ற பிரசாதத்துறை உயிர்களுக்கு உணர்த்தினாலும் பெருமான் தன்னிலேயே விகாரப்பட மாட்டார் என்று சொல்லி இந்த சூத்திரம் முடிகின்றது. இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா, சாங்கிய சமயத்திலே அவர்கள் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், இந்த சூத்திரம் சொல்கின்ற முதல் கருத்தை அவர்கள் ஏற்க மறுக்கின்றார்கள். அதாவது ஐம்பொறிகள் எல்லாம் ஆன்மாவால் செலுத்தப்பட்டு தத்தம் விடயங்களே அறிகின்றன சொல்றோம், அந்த கருத்தை சாங்கியர்கள் மறுக்கின்றார்கள். அப்ப சாங்கியருடைய கருத்து என்ன அப்படின்னா, ஐம்பொறிகள் அறிகின்றன சரிதான், கண்ணு உருவத்தை அறியுது, காது ஓசை அறியுது, எல்லாம் சரிதான். ஆனால் அவை ஆன்மாவால் செலுத்தப்பட்டு தத்தம் விடயங்களை அறியவில்லை. அப்ப யாராலையும் செலுத்தப்படாம பொறிகள் தாமே அறிகின்றனவா? அப்படி இல்லை. அந்த கரணத்துல ஒண்ணு இருக்கு பாருங்க, என்னது? புத்தி. அந்த புத்தி தத்துவம் தான் பொறிகளை செலுத்துகின்றது. ஆன்மா என்ன செய்யும்? ஆன்மாவை புருடன் நாம சொல்லுவோம், அவர்களும் சொல்வார்கள். ஆன்மாவாகிய புருடன் நாம பேசாம இருப்போம், எந்த பற்றுமின்றி இருப்போம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, தாமரை இலையில் உள்ள நீர் போல, தாமரை இலையில் நீர் பட்டும் படாமல் அப்படியே இருக்கு. அத மாதிரி புருடனாகிய ஆன்மா அவன் பட்டும் படாமனும் ஒன்னையும் பட்டுக்க மாட்டான், அவன் பாட்டுக்கு அப்படி இருப்பான். புருடனாகிய ஆன்மா அப்படி இருக்கும். இந்த புத்தி தத்துவம் தான் என்ன செய்து பொறிகளை செலுத்தி விடயங்களை அறிகிறது, அனுபவிக்கிறது என்பது சாங்கியர் கொள்கை. இதை மறுத்து அப்படி அல்ல, ஐந்து விதமான உணர்வுகளை தரக்கூடிய இந்த ஐந்து பொறிகளும் ஆன்மாவால் செலுத்தப்பட்டே தத்தம் விடயங்களை அறிகின்றன என்று சொல்கின்றார். அதுதான் முதல் அதிகரண பகுதி. அதுதான் மேற்கொள்ள சொல்றார், இரண்டு ஐயுணர்வுகள் ஆன்மாவால் உணரும் என்றது என்பது மேற்கொள். ஐ உணர்வுகள்னு சொன்னது உணர்வுகள்னு அந்த உணர்வுகளை சொல்லவில்லை, அந்த உணர்வுகளை நமக்கு தரக்கூடிய பொறிகளை சொன்ன. ஐம்பொறிகளை ஐ உணர்வுகள் என்று ஆளுபெயராக சொன்ன. இப்படி ஆளுபெயராக சொல்வது இந்த ஆசிரியருடைய ஒரு பாணி. எட்டாம் புத்தகத்திலும் சொல்வார், இப்போ ஆன்மாக்கள் ஐயுணர்வுகளால் மயங்கி தம்மை உணரா, ஐம்பொறிகளா, வெறும் பொறி என்ன மயக்கம், அந்த உணர்வை ஏற்படுத்தி அந்த உணர்வு மூலமாக தான் நம்ம மயக்குது. அதனால அந்த உணர்வு என்பது அங்கே அழுத்தமாக சொல்றாரு. அது உணர்வுன்னு சொன்னாலும் அந்த உணர்வை விளைவிக்கக்கூடிய பொறிகளே அங்கே குறிக்கும், அது குறிக்கிறது. எனவே ஆளுபயம் இரண்டு ஐயுணர்வுகள் ஐந்து உணர்வுகளுக்கு ஐந்து உணர்வுகளை விளைவிக்கும். ஐம்பொறிகள் யாரால உணர்வோம்? ஆன்மாவால் உணரும் என்று கூறினார். ஏன் புத்தி தத்துவத்தால் உணரும்னு சொன்னான் அப்படின்னா, புத்தி தத்துவம் சடம். அந்த ஐம்பொறிகள் எப்படி சடமோ அது போலவே புத்தி தத்துவம் சடம். புத்தி தத்துவத்தை ஐம்பொறிகள் உணரும்னா அதுக்கு ஐம்பொறிகள் தாமே உணரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இவற்ற மாதிரி தான் அவையும் சடம். எனவே ஐ உணர்வுகள் ஆன்மாவால் உணரும்னு மேற்கோள் சொன்னார். அதற்கு ஏது சொன்னார்கள், ஏன் அவன் ஆன்மாவை உணரும்னு சொல்லணும், ஆன்மா செலுத்தாட்டா அவை உணரமாட்டாவோ அப்படின்னு சொன்னார். அவற்றினான் ஆன்மா ஒற்றித்திற்கான நல்லது அவை ஒன்றையும் இடையாவா, ஒன்றையும் முற்றுமை பொருட்கள். கண்ணு எந்த உருவத்தையும் பார்க்காது, காது எந்த ஓசையும் கேட்காது, நாக்கு எந்த சுவையும் அறியாது, தோல் எந்த பரிசத்தையும் அறியாது, மூக்கு எந்த மனத்தையும் அறியாது. அப்ப இவையெல்லாம் அறிகின்றன என்றால் அந்த பொறிகளோடு சேர்ந்து ஆன்மா ஒன்றுபட்டு இருந்து அறிகின்றது.